லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். இந்த 15வது அதிகாரத்தை நான் இப்போ முழுசா வாசிக்க போறதில்லை. விசுவாசிகள், வேதம் தெரிந்தவர்களுக்கு அதுல தெரியும். ஒரு கெட்ட குமாரனை பற்றி அதுல சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பிள்ளைகள். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில சரியான முறையில வளராம மோசமாக வாழ்ந்தான். மற்றவன் தகப்பனோடு இருந்து ஒழுக்கத்தோட இருந்தான். அப்படி இருந்த பொழுது இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கேடுகள் செய்து பிறகு அவன் மனம் மாற்றமடைந்து திருந்தினான்னு பார்க்கிறோம். 17வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கிறோம். இப்ப இதை குறித்து தான் இந்த கால நேரத்தில் நாம சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பகுதியாக இருப்பதனால நேரம் அதிகமா எடுத்துக்கொள்ளாதபடி நான் அதை முழுசா வாசிக்கல. ஆனா நம்ம இந்த வசனங்களை பார்க்க போகிறோம். வேதம் இருக்கிறவங்க நீங்க வேத புத்தகத்தை திறந்து வைத்து கவனத்தோட அந்த வசனங்களை பார்க்கறதும் சிந்திக்கிறதும் அவசியம். உங்களுக்கு எல்லாமே ஒன்னாத்தி பூச்சியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி ஒன்னாத்தி பூச்சி எல்லா இடத்துலயும் இருக்கு. அது தெரியாதவங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒன்னாத்தி பூச்சி பட்டர்ஃபிளை தெரிஞ்சிருக்கும். ஆனா அது ஆரம்பத்துல எப்படி இருக்கு, ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கிட்ட போய் அந்த புழுவை காட்டி இதுதான் ஒன்னாத்தி பூச்சின்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்னாத்தி பூச்சியா வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. அந்த ஆரம்பத்தில் இருக்க அந்த புழுவையும் பார்த்து அந்த ஒன்னாத்தி பூச்சிய பெண்ணுக்கு பார்த்தா பட்டர்ஃபிளைய நமக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியாத மாதிரி இருக்கும். எப்படி இந்த புழு மாதிரி கொஞ்சம் தொடர்றதுக்கே நமக்கு இதான் இருக்கிறது. இவ்வளவு அழகாக பலவிதமான நிறங்களை கொண்டு அப்படி சிறகடித்து பறந்து போகிறதேன். அப்படியான ஒரு உருமாற்றம் அந்த ஒன்னாத்தி பூச்சியில ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மாற்றம் இல்லையா, பார்க்கறதுக்கே நமக்கு தெரியும். ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, ஒரு பெரிய மாற்றம், அடியோடு ஒரு பெரிய மாற்றம். அந்த புழுதான் அந்த ஒன்னாத்தி பூச்சியா மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதே புழு அந்த ஆரம்பத்தில் பிறந்த பொழுது எப்படி இருந்ததோ அந்த புழுதான் இந்த அளவுக்கு அழகாக பலவிதமான நிறங்களை கொண்டு சிறகடித்து பறக்கின்ற ஒரு ஒன்னாத்தி பூச்சியா மாறி இருக்கு. அப்ப அங்க என்ன பார்க்கிறோம், ஒரு அற்புதமான, ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். ஒரு ரேடிக்கல் சேஞ்ச்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்ல போனா சாதாரணமான ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு பெரிய மாற்றம். அடியோடு மாறி அந்த புழு அந்த ஒன்னாத்தி பூச்சியாக பறக்கிறது. வேதத்துல அடிக்கடி மனமாற்றத்தை குறித்து சொல்லப்படுகிறது. யோவானுடைய சுவிசேஷத்துல பார்க்கிறோம், நிக்கதேமுவுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு மறுபிறப்பு தேவை, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்கணும், நீ அடியோட மாறணும். இந்த ஒன்னாத்தி பூச்சி மாதிரி நீ மாறணும். நீ இருக்கிற நிலைமையில நீ என்னோடு உறவு இல்லாதவனா இருக்கிற, நீ உன்னுடைய வாழ்க்கையில என்ன அறியாதவனாக இருக்கிற, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்ன தெரியும்னு சொல்ல, அதான் அங்க ஒரு பிரச்சனையே. நிக்கதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் இங்க ஆண்டவருக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன், அவரு நல்லா தெரியும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு என்ன தெரியாது, உனக்கும் எனக்கும் ஒரு ஆத்தும உறவு இல்லாம இருக்கிறது. நீ சும்மா நினைச்சிட்டு இருக்க கூடாது, எனக்கு கடவுள் தெரியும், அவரோட எனக்கு உறவு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது தப்பு, ஒரு நினைப்பு நம்ம பல்லவத்துக்கு கொண்டு போயிடாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சொந்த நம்பிக்கைகள் ஆண்டவரை பத்தி வச்சிருக்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிடாது. அவரால் நம்ம மாற்றப்பட்டிருக்கணும், மறுபிறப்பு அடையணும். மறுபிறப்புங்கிறது ஏதோ சில புஸ்தகங்கள் அல்லது வேதத்தை வாசிச்சு நம்ம சேகரித்துக் கொள்ளுகிற ஒரு அறிவு அல்ல, அதெல்லாம் நினைச்சிங்க, சேகரித்துக் கொள்ளுகிற ஒரு அறிவு அல்ல. அந்த சேகரித்துக்கொண்ட அந்த சத்தியங்கள் இருக்கே, அந்த சத்தியங்கள் வல்லமையாக நம்முடைய இருதயத்தில் வாழ்க்கையில செயல்பட்டு பரிசுத்த ஆவியினாலே விதைக்கப்பட்டு, எப்படி விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் ஒரு செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து கனி கொடுக்கிறதோ அப்படி ஏற்படுகின்ற மாற்றங்களை செய்கின்ற காரியங்கள். எங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க நல்ல சபையில வளர்ந்து வர்றதுனால சின்ன பிள்ளையில இருந்து ஒழுங்கா வளர்த்து கொண்டு வந்து வருகிற பொழுது நம்ம அவங்களுக்கு அந்த வினாவிடை போதனைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். சர்ச்சுக்கும் பிறந்த நாள்ல இருந்தே சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, சர்ச் மக்களோட பழகி இருக்கிறாங்க, சத்தியம் பிறந்ததுல இருந்தே கேட்டு வளர்ந்துருக்கிறாங்க, நல்ல பிரசங்கங்கள் கேட்டு வளர்ந்துருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வருகிற பொழுது ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதோட பிள்ளைகளுக்கு நல்லா சத்தியம் தெரியும், சின்னதுல இருந்தே தெரியும், நல்லா வளர்ந்து வரும். 10-12 வயசுலயே கிறிஸ்தவ புஸ்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சு இருக்கும். அப்ப எந்த கேள்வியை நீங்க வேதத்துல கேட்டாலும் பட்டு பட்டு பட்டுன்னு பதிலும் சொல்லிடுவாங்க, தெளிவா சொல்லிடுவாங்க. புரியுங்களா? எப்படி இவங்கள மனமாற்றத்தையும் மறுபரப்பையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே? இப்ப மகள் வந்து ஆண்டவர் அறிந்து கொண்ட பொழுது எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொல்லிடும். ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எப்படி கண்டுபிடிக்கிற உனக்கு நடந்திருக்குங்கிறத. ஏன்னா பட்டு பட்டு பட்டுனு எல்லாத்துக்கும் கேள்வி சொல்லிட்டா சரி வந்துடுமா? அப்ப நான் சொன்னேன், அம்மா நீ எல்லாத்துக்கும் தெளிவா பதில் சொல்லிடுற, இப்ப அதை கொஞ்சம் தள்ளி வச்சிரு, அதை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டா இருக்கிற ஓ லாங்குவேஜ்ல சிம்பிளா சொல்லு. அதான் வழக்கங்களை நாங்க கேட்கல, என்ன மாற்றத்தை ஏற்படும், பட்டர்ஃபிளை மாதிரி, ஒன்னாத்தி பூச்சி மாதிரி, அது என்னது அந்த ஒரு ராடிக்கல் சேஞ்ச். அனுபவிச்சவனுக்கு தான் அது தெரியும், நிக்கதேமும் அதை அனுபவிச்சான், அது நடந்திருக்கு. அப்படி நடக்கிறது வந்து இன்னொன்னு வாழ்க்கையிலையும் தெரியும், அது வெளிப்படையா தெரியும். வண்ணாத்தி பூச்சிய பார்த்து சொல்றமா இல்லையா, இவ்வளவு அழகா இருக்கு, பலவிதமான நிறங்களோடு பறக்குறதுன்னு. அப்ப அது வெளியே தெரியுதா இல்லையா அந்த மாற்றம்? அது கண்ணுக்கு தெரியாததல்ல, கண்ணுக்கு புலப்படாததல்ல, அது வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த மறுபிறப்பும் மன மாற்றமும் நடந்து விட்டா அது வெளியே தெரியாம இருக்காது, அது ஒரு பீரோல போட்டு பூட்டி வைக்கிறது இல்ல. நான் சொல்ல முடியாது நடந்துருங்க, என்னால வழியில காட்ட முடியலன்னு. நீ விரும்புறியோ விரும்பலையோ அப்படியான ஒரு அடியோடு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிற பொழுது அது வெளியில வந்தே தீரும். ஏன்? அதை செய்த ஒரு தேவனாக இருப்பதனாலே அதை நம்ம வெளியில காட்டாம இருக்க முடியாது. இதுவரையும் வேதமே வாசிக்காதவன் வேதமேன்னு நிற்பான், 5 மணிக்கும் 6 மணிக்கும் எழும்பி வாசிப்பான். அதை வாசிக்கிறதும் அதை குறித்து சிந்திக்கிறதும் அதை பேசுகிறதும் அவனுடைய வாழ்க்கையில இயற்கையாகவே நடக்கிறது. யாரும் சொன்னாங்களா, ஏப்பா அப்படியெல்லாம் செய்யற? ஆண்டவர் தான் செய்ய வச்சாரு, அவன் பதில் அதான் இருக்கும். வாழ்க்கையில் ஜபத்துக்கே இடம் இல்லாத இருந்தவன், ஜபமே செய்ய தெரியாத இருந்தவன் இப்ப தானா ஜபிக்கிறான், அவரோடு பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு அவரோடு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது, அடியோடு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளோ காரியங்களை யாரும் சொன்னதுக்காக செய்ய மாட்டான், அவன் செய்வான். இது ஒரு ரேடிக்கல் சேஞ்ச். அனுபவம் இந்த வித்தியாசமா கிடைக்கும், ஆனா அந்த மாற்றங்களை பார்க்க முடியும். அதை பார்க்க முடியாட்டி வெளியில தெரியாதது ஒரு மாற்றமே இல்லை. வண்ணாத்தி பூச்சியில நடந்திருக்குது, அது கண்ணுக்கு தெரியுது. இந்த பகுதியில இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்பட்டது. அது சிம்பிளா, அவ்வளவு பெரிய அதிகாரம் சிம்பிளா ரெண்டே வரிகளில் சொல்லுது. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. அப்படியே விட்டுட்டு போயிருந்திருந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நாமளே ஊகம் பண்ண வேண்டி வந்துடும். என்ன புத்தி தெரிஞ்சா? புத்தி வந்துருச்சு போல இருக்கு, நீ ஒழுங்கா இருக்கான் போல இருக்கு. ஆனா ஆண்டவர் அதோட நிறுத்திரலையே. அந்த புத்தி தெளிந்ததுன்னா என்னன்னு சொல்லி அவ்வளவு தூரம் அங்க விளக்குகிறார். புத்தி தெளிகிறது, மறுபிறப்பு அடைகிறது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மன மாற்றத்தை பெற்றுக் கொள்ளுவது, ஒரு மனம் திரும்புதலை அடைவது, அதுக்குதான் புத்தி தெளிவதுங்கிறதுக்கு அதான் அர்த்தம். வேதம் அதை பயன்படுத்துகிற பொழுது இங்க இவன் வாழ்க்கையில் அவனுக்கு புத்தி தெளிந்தது, அவன் மறுபிறப்பு அடைந்தான், மனமாற்றம் அடைந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அவனோடு பேசி அவனுடைய இருதயத்திலே கிரியை செய்தார், அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. அதான் மனமாற்றம், மறுபிறப்பு. அதைத்தான் இங்க வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்ன நடந்தது, அது எப்படி வெளிப்பட்டதுங்கிறத அங்க பாக்கிறோம். சரி, புத்தி தெளிவதற்கு முன்பு அவன் எப்படி இருந்தான்னு பார்க்கணுமா இல்லையா? அது அவசியம், அது தெரியும். எப்படி இருந்தான், அருமையான ஒரு அப்பாவை ஆண்டவர் கொடுத்திருந்தார் அவனுக்கு. ரொம்ப செல்வந்தனா இருந்தவர் மட்டுமல்ல, நல்ல மனுஷன், கர்த்தரோடு உறவு வைத்திருந்த மனிதன். அவனுக்கு ஒரு அண்ணனும் இருந்தான். ரெண்டு பேருக்குமே நல்ல விதம், ஒரே விதமாக சத்தியத்தை போதித்து அந்த தகப்பன் வளர்த்திருந்தார். வாழ்க்கையில் எப்படி ஒழுங்கா இருக்குங்கிறது இதெல்லாம் சின்ன வயசுலேயே இருந்து அவன் கத்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் யூத குடும்பமா அது இருந்திருக்கு, பழைய ஏற்பாடு படிச்சிருக்கிறாங்க. அவனுக்கு 10 கட்டளைகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியான வழியில் போவதற்கு அதெல்லாம் அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா இப்படி இருந்து வளர்ந்த பொழுதும் அந்த சின்னவனுக்கு அதுல மனமே இல்லை. நம்ம பிள்ளைங்களும் அப்படி இருக்காதா இல்லையா? ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்தா பார்த்தோம், ஒன்று ரெண்டு நல்லா கேட்டு எல்லாம் நடந்துட்டு போவோம், இன்னொன்னு எல்லாம் கேட்கற மாதிரி இருக்கும். மோத்த பார்த்தாலே நமக்கு தெரியும், நீ கேட்கவே இல்லை. என்ன பிறந்துட்டோம் அவருக்கு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது, மனம்லாம் எங்கேயோ இருக்கும். இதெல்லாம் எப்படா முடியும்னு பார்த்துட்டு நம்ம விட்டா நம்ம போய் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவோம்னு இருக்கிறாங்களா இல்லையா பிள்ளைங்க? அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒழுங்கானதும் இருக்கு, ஒழுங்கு இல்லாததும் ஒரே குடும்பத்தில் இருக்கு இல்லையா? 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களா இல்லை? அப்ப என்ன சார், இவ்வளவும் அவனுக்கு கிடைக்குது, ஆனா அவன் ஒன்றையுமே பயன்படுத்திக்கலையே, ஒன்றையுமே பயன்படுத்திக்கல. அவனுக்குன்னு ஒரு வழி, இதெல்லாம் விட எனக்கு வெளியே போகணும், நல்லா நினைச்ச மாதிரி வாழணும். அவனுக்கு அதான், நான் நினைச்ச மாதிரி வாழணும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும். ஆனா 10 வயசு, 12 வயசு, 13 வயசு ஒன்றும் செய்ய முடியாதே, வீட்டில் தானே இருக்கணும். இப்ப பெரியவன் ஆயிட்டான், பெரியவன் ஆயிட்டான், டீனேஜ் வந்துருச்சு, தலைக்கு மேல வளர்ந்தவன் சொல்லுவாங்க இல்லையா? தலைக்கு மேல வளர்ந்தவனை போயிட்டு எப்படி சின்ன வயசுல கண்டிச்ச மாதிரி கண்டிக்க முடியுமா? அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீ புத்தி சொல்லணும். தலைக்கு மேல வளர்ந்துட்டான், இனி அப்பா கிட்ட போய் சொல்றான், நான் கொஞ்சம் வெளில போயிட்டு எல்லாம் உலகத்தெல்லாம் பார்க்கணுங்கிறேன், அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து அனுப்பிடுங்க. சாதாரணமா உலகத்தை அப்பாவுக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வரும் இல்லையா? ஆனா இந்த அப்பா நல்லா தெரியும், தலைக்கு மேல வளர்ந்துட்டான், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், என் வளர்ப்பு இவனை வளர்த்த முறையில நான் தவறு செய்யவே இல்லை, ஆனா இவன் சரியாகவே அதை பயன்படுத்திக்கல. ஆனா இவன் இதுக்கு மேல நம்ம கட்டி போட்டு வைக்க முடியாது, நல்லதுக்கே வராது. சரி, அவனா தான் படிச்சு உணரணும். சொத்தையும் பிரிச்சு அவனுக்கு கொடுத்துட்டார், ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு இருக்குமா இல்லையா? நீ நான் நினைச்சபடி வாழலாமே, நான் நினைச்சபடி எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட. ஏன்னா அப்பதான் புத்தியே இல்லையே, அவன் நினைக்கிறான் இதுதான் சந்தோஷமான நாள் என்னுடைய வாழ்க்கையில, இவ்வளவு நாள் இருந்தது ஒரு சிறையில இருந்த மாதிரி, இப்ப எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நான் நினைத்த மாதிரி எதை வேணாலும் செஞ்சு ஆனந்தத்தோட வாழலாம்னு நினைக்கிறான். நான் தான் புத்திமான்னு நினைக்கிறான். நீங்க எல்லாம் பாரு, சும்மா இந்த வேத புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இப்படி வீணாகிட்டு இருக்கிறானுங்க கோயிலுக்கு போயிட்டு. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, என்னென்ன அனுபவிக்கலாம், எங்கெங்கெல்லாம் போக வேண்டி இருக்குது, எப்படின்னு சொல்லி என்ன செய்தான், எல்லாம் போய் வண்டி ஏறி பிரதேசங்களுக்கு போய் பிற ஊர்களுக்கு போய் தான் நினைச்ச மாதிரி வாழ்ந்தான். சொத்து கரைய ஆரம்பிக்கும், நினைச்ச மாதிரி செலவழிக்க ஆரம்பிச்சான், நினைச்ச மாதிரி அதை இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழித்து உலக இன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்தான். அதுக்கு எல்லையே இல்லாம போகுது, ஒன்னு இன்னொன்னுக்கு கொண்டு போய் விடுமா இல்லையா? எல்லாம் மது மாது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில, அதுதான் இன்பம், அதுலதான் சுகம்னு அவன் பாட்டுக்கு எல்லாம் அனுபவிச்சு செலவழிச்சு காசு எல்லாம் கொடுத்த சொத்தெல்லாம் குறையுது. கடைசியில் ஒரு நிலைமைக்கு வந்துட்டான், இதுக்கு மேலே கையில் பைசா இல்லை. பணம் அது இதெல்லாம் இருக்கிற நேரம், இந்த மாதிரிலாம் சேர்ந்து அனுபவிக்கிற நேரம், நம்ம சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும், இருக்குமா? இருக்கும். இவன் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சான், அவங்க தான் உயிர் நண்பர்கள்னு நினச்சிருப்பான் இல்லையா. இவங்க தான் என்னுடைய உலகம், என்னை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருந்தது, இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. ஆனால் இப்போ வந்துட்டான், தனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கூட எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலை. கூட இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொன்றா போயிருப்பாங்களா இல்லையா? இருக்கிற நேரம் தான் எல்லாம் ஒட்டிகிட்டு இருப்பான், இல்லாத நேரம் ஒருத்தன் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு ஆகணும், ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். எல்லாம் போச்சு, உலக இன்பம் எல்லாம் அள்ளிக்கிட்டு போச்சு, சாப்பிட்றதுக்கு இப்போ வழி இல்லை. என்ன வாக்கில் என்ன ஒழுங்கா செஞ்சிருக்கிற, ஊர்ல நல்ல பேர் இருந்திருக்குமா, போன இடத்துல உன பத்தி தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஒருதனும் வேலையும் கொடுக்கறான் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பாடு தேவை, வயிறு சும்மா இருக்குமா? வயிறுக்கு எங்க புரிய போகுது உனக்கு பணம் இல்லைங்கிறது? அதாவது நேரம் நேரம் சாப்பாடு கேட்டே தான் தீரும். இப்ப என்ன செய்யறான்? கடைசியில் அவனுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கிறது. அந்த தேசத்து குடிகளில் குடிமகன் ஒருவனிடத்துல போய், குடியானவன்கிட்ட போய், வயல்களில் பன்றி மேய்க்கும் வேலை செய்ய ஆரம்பித்தான். எவ்வளவு உயரத்தில் இருந்தான் பாருங்க, இப்ப எவ்வளவு கீழே வந்துட்டான் பாருங்க, பன்றி மேய்க்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டான். அப்ப அவனுக்கு என்ன செய்யறது? பசிக்கிற நேரம் அந்த பன்றிகள் சாப்பிடுகின்ற தவிட்டிலே தன் வயிற்றை நிரப்புகின்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இனிமே பணம் கொடுத்து சாப்பிட முடியாது, அதுக்கெல்லாம் வழியே இல்லை. அவன் மேல அக்கறை காட்டுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப அவனுக்கு பசியாக இருக்கிறது, பன்றி தின்கின்ற அந்த தவிட்டை சாப்பிட்டு வயிற்று நிறைக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் ஒருவனும் அதை கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. என்ன வேதம் சொல்லுதுன்னா, எவ்வளவு மோசமான ஒரு கீழான நிலைமைக்கு சமுதாயத்தில் வந்துட்டான், அவன் தன்னையே அழித்து கொண்டான். எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க கூடியாத முடியாத ஒரு நிலைமையில தன்னுடைய இருதயம் சொன்ன வழிகளில் எல்லாம் நடந்து போய் அவன் தன்னை அழித்து கொண்டான். இந்த நிலைமைக்கு, இந்த மோசமான நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் பார்த்தீங்களா. புத்தி தெளிவதற்கு முன்பு அவன் இருந்த நிலைமை அதுதான். இதுக்கு மேல இன்னும் கீழே போக முடியாது. அவனுக்கு புத்தி தெளியாம இருந்திருந்தா அவன் எண்ணத்துல போய் முடிஞ்சிருக்கும். இப்படியே பசியினால வாடி ஒருத்தரிடத்திலையும் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமைக்கு போய் ஒரு நாள் அவன் வீதியில எங்கேயாவது ஒருத்தன் இறந்து கிடந்தான், இவன் யாருன்னு தெரியலையேன்னு அவனை கொண்டு போய் என்ன செய்வாங்க? மோச்சரியில போட்டு போலீஸ்ல போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்து டிஎன்ஏ பார்த்து கண்டுபிடிக்க வேண்டி வரும், இவன் யாரு, எங்கிருந்து வந்தான், இவன் பேர் என்னன்ன மாதிரி. எல்லாட்டி இந்த பிரச்சனைகள்லாம் அதிகரித்து போய் ஒன்று செய்ய வழி இல்லாமல் என்ன செய்திருப்பான்? தன்னுடைய உயிரையே தானே மாய்த்துக் கொண்டிருந்திருப்பான், அவன் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் இல்லையா? அதுவும் கடைசியில போலீஸ் கேஸா போய் இவன் யாருன்னு தேட வேண்டி வரும். இப்படி எல்லாம் எவ்வளவு சமுதாயத்துல பாக்குறோம் இல்லையா? மனுஷனுடைய இருதயம் கோளாறு உள்ளதுன்னு ரெண்டு நாளா பார்த்திருக்கிறோம். மனுஷனுடைய இருதயம் புத்தி தெளியாத பொழுது, மறுபிறப்பு அடையாத பொழுது, மனமாற்றம் அடையாத பொழுது, அது சரின்னு நினைச்சு அது மனுஷனை சிந்திச்சு கொண்டு போக பார்க்கும், ஆனால் அது சரியாகவே இருக்காது. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை நீ நம்பாதே. டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை நீ நம்பாதே. அருமையான சங்கீதம் ஒன்று, ட்ரஸ்ட் இன் த லோர்ட். ஆண்டவரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் இருதயத்தை நம்பாதே, உன் இருதயத்தின் வழிகளின்படி நீ போகாதே. இதுக்கு ஆண்டவர் சொல்றார். இவனை அவன் இருதயம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? பன்னி திங்கிற தவுட்ட திங்கிற நிலைமையில தான் கொண்டு போய் விட்டுருக்குது இல்லையா? கர்த்தர் அவன் நம்பல, கர்த்தருடைய வழிகளை நம்பல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. வாலிபர்களா இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, சில நேரம் நீங்கள் திட்டம் போட்டிருப்பீங்க, நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் போகணும், இதுதான் போகணும். உங்களால் முடியுமா எதையும் சாதிக்கிறதுக்கு? உங்களால் முடியுமா எதையும் சாதிக்கிறதுக்கு? போன வருஷம் ஸ்டீவ் ஜாப் இறந்து போயிட்டார். அப்போ ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணு, அந்த மனுஷனை பற்றி வாசித்தேன் பல காரியங்களை. ரொம்ப அதிசயம், ரொம்பவும் புத்திசாலி, உலகத்தை அடிப்படை அளவில் இன்டெலிஜென்ட், ரொம்ப எபிலிட்டி இருந்துச்சு. பெரிய படிப்பெல்லாம் படிக்காட்டியும் கூட புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு துடிப்பு, ஒரு வைராக்கியம் எல்லாம். நான் இந்த உலகத்தில் மற்றவங்களெல்லாம் பாராட்டப்படக்கூடியவனாக, மற்றவங்களாம் பெயர் சொல்லக்கூடிய, எல்லாம் செய்யாததெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கணும். ஸ்டீவ் ஜாப் வந்து ஆப்பிள் மூலம் ரொம்ப பிரபலம் அடைஞ்ச பிறகு எல்லாருமே அவர் மேகசீனில் கவர் போடுறதுக்கு, வெறும் பயில இருந்தால் நம்ம கவரில் போடுவானா நம்ம படத்தை, ஏதாவது செஞ்சால் தானே தேடி தேடி பார்த்து போட பார்ப்பாங்க. வந்து கேட்பாங்க, சார் வி வாண்ட் டு புட் யூர் பிக்சர் இன் அவர் மேகசீன். ஒரு பெரிய ஆர்டிகள் உங்களை பற்றி எழுத வைக்கணும். அப்போ ஸ்டீவ் ஜாப் சரி செஞ்சுக்கங்கன்னு சொல்ல, இந்த படம் கூட இப்படி தான் இருக்கணும், என்னை பற்றி இப்படி தான் எழுதணும்னு அந்தலெல்லாம் கூட அக்கறை எடுத்து செஞ்சிருக்கலாம். ஏ தான் இந்த நிலைமைக்கு போகணும்னு அவ்வளவு தூரம் திட்டம் போட்டு எல்லாம் ஆராய்ஞ்சு, ஒரு நின்னா இப்படி நிற்கணும், கையை அசைச்சா அப்படி அசைக்கணும், பேசுனா அப்படி அசைக்கணும். ஏ தான் ஒரு உயர்ந்தவனா, மற்றவங்கெல்லாம் சாதிக்காததை சாதித்து நான் ஒரு பெரியவனாக இங்கே இருக்கணும்னு எல்லாம் சாதிக்கத்தான் செஞ்சான். செய்யாம இல்லை, யாருமே கண்டுபிடிக்க முடியாத புதிய புதிய இதெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நாம அதெல்லாம் இல்லாம வாழ முடியாதுன்னு ஒரு நிலைமையை கூட கொண்டாந்து விட்டாங்க இல்லையா. அந்த கம்பெனி எதையாவது கண்டுபிடிச்சு அவ்வளவு பேரும் வாங்கிடுறான். சும்மா கூட போய் மற்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், இது நமக்கு தேவையில்லைன்னு தீர்மானிச்சோம், இவங்க கண்டுபிடிச்சா வாங்கியே ஆகணும்னு நிலைமைக்கு ஒரு வெறி வந்துடுது மனுஷனுக்கு. கிட்னியை கூட வித்து ஐபேட் வாங்கியிருக்கிறான் சீனாவில் ஒருத்தன். செய்தியில வந்துச்சு. ஆனா அந்த ஸ்டீவ் ஜாப் உலகத்து அடிப்படையில் என்னென்னமோ விவேகம் இருந்து எவ்வளவோ உலகத்து மனிதனுக்கு முன்னால 349 பில்லியன் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கூட அவ்வளவு பணம் இல்லையா, அமெரிக்க அரசாங்கத்துக்கு அவ்வளவு பணம் இல்லை. அந்த அளவிற்கெல்லாம் வந்த மனுஷனுக்கு வந்த நோய், அதிலிருந்து தப்புறதுக்கு அவரால் முடியல. ஆண்டவர் விதிக்கப்பட்ட நாள் 56 வயசு. 349 பில்லியன் சொத்துக்களையும் ஒரு பைசாவும் அதுக்கு மேல அனுபவிக்க முடியாம, இதுக்கு மேல இன்னொரு இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாம, வெறும் 7 வயதுல தான் வாழ்க்கைய ஒரு நாள் கூட வாழ்ந்து கொள்வதற்கு அவனால் முடிஞ்சுதா? லைஃப் முடிஞ்சு. ஆண்டவரை தெரியாம தான் அந்த மனுஷன் இறந்துருக்கிறார். இதுக்கு மேல யாரால போக முடியும்? பில்கேட்டு கூட அப்படி போக முடியல. இதுக்கு மேல உயர முடியுமா? யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல போக முடியுமா? இந்த மனுஷனுக்கு மேல போக முடியுமா? அது ஒரு 1% அவன் செஞ்சதுல செஞ்சாலே பெருசுன்னு யோசிப்போமா இல்லையா? நிதர்சனமான ஒரு வரலாற்று உண்மையா இல்லையா? உங்க திட்டம், உங்க விவேகம், உங்க சொந்த முயற்சி, உங்க ஞானம் உங்களை எங்க கொண்டு போய் முடியும்? நீ இந்த உலகத்துல சில காரியங்களை சாதிக்க முடியும் சுயத்தால இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குப்பா, அதுக்கு மேல நீ போக முடியாது. ஏன்னா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போட்ட திட்டத்தின்படி தான் நடக்கும். அப்ப அதுல இருந்து என்ன படிக்கிறோம்? அந்த மனுஷன்ல இருந்து என்ன படிக்கிறோம்? நம்ம இருதயத்தை நம்ம நம்ப கூடாது, நம்ம திட்டங்கள் நமக்கு பெருசா தெரியக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னன்னு சிந்திச்சு பார்க்கணும். ஆனா இந்த இளம் பய கெட்டு போனவன் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லையே, அதனால அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா வந்துருச்சு. ஆனா இங்க ஆண்டவருடைய கிருபை அவனை சந்திச்சதுன்னு பாக்குறோம். சில பேர் இருப்பாங்க, எவ்வளவோ புத்தி சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க கேட்டு 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 வளர்ந்து பயன்படுத்தி நல்லா பண்ண. சில பேருக்கு இந்த அளவுக்கு போனேன்னு தான் அப்புறம் திருந்தவே ஆரம்பிப்பான் இல்லையா. அப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்கு, வர்றவங்க இருக்கிறாங்க அந்த அளவுக்கு போயிட்டு தேவையே இல்லை, கேட்டு ஒழுங்காவே இருந்திருந்திருக்கலாம், ஆனா அந்த மாதிரி அந்த அளவுக்கு போறான். போய் அந்த பண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் இருந்து அந்த தவிட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். சரி, எப்படி பேசியிருப்பாரு? ஒன்னா சின்ன வயசுலயே இருந்து கேட்டகிசம் எல்லாம் படிச்சிருக்கிறியே, சின்ன வயசுலயே இருந்து பத்து கட்டளை எல்லாம் படிச்சிருக்கிறியே, சின்ன வயசுலயே இருந்து சங்கீதம் எல்லாம் தெரியுமே, எல்லாம் திரும்பி பார்க்கறான். ஆண்டவர் வேத வசனம் அவனுக்கு ஏற்கனவே படிச்சிருந்து தெரிஞ்சிருந்த வசனங்கள் மூலமாக பேசுகிறார். தான் வாக்க அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்? கர்த்தரின் கிருபை அவனை சந்திச்சிருச்சு. ஆவியானவர் அந்த வசனங்களின் மூலமாக அவன் தனிமையில் அங்க இருந்து பெரும் பண்ணி தவிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது யோசிக்கிறான், தனக்கு இந்த நிலைமை தேவையா? வேத வசனங்கள் வருகிறது, வேத வசனங்கள் மனதில் ஓடுகிறது, அந்த வசனம் அவனுக்கு சொல்லுகிறது, நீ கேடானவனா இருந்து விட்டாய், நீ கர்த்தருக்கு எதிராக நீ பாவம் செய்து விட்டாய், நீ கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக நீ நிற்கவில்லை, நீ முழுமையாக அநியாயக்காரனாக கொடுமைக்காரனாக அவருடைய மகிமையெல்லாம் இழந்து போனவனாக நீ நிற்கிறாய் அவருக்கு முன். உலகத்து மக்கள் முன்னால நீ மோசமா நிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்துல சாப்பிட வழி இல்லாதவனா கேடு உள்ளவனாக அவனுக்கு என்ன நோய் இருந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது, எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கும். அவ்வளவு இழிவான நிலைமையில இருந்ததும் இல்ல, கர்த்தருடைய பார்வையில அவன் கெட்டவனாக தீயவனாக அநியாயக்காரனாக அவன் இருந்திருக்கிறான். இந்த அளவுக்கு பாவம் செஞ்சு கர்த்தர் பார்வையில கெட்டவனா இருக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு செய்யாட்டியும் ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய பார்வையில அநியாயக்காரனா தான் இருக்கிறோம். யோசிச்சுங்க, நன்மையோடு இந்த உலகத்துல பிறந்தவன் ஒருவனுமே இல்லை, எல்லோரும் பாவத்திலே பிறந்திருக்கிறோம், பாவிகளாக பிறந்திருக்கிறோம், பாவ வழிகளிலே சிந்திக்கிறவர்களாக, பாவத்தையே செய்கிறவர்களாக, நன்மையை செய்ய முடியாதவர்களாக அப்படித்தான் இருந்திருக்கிறோம். ஸ்டீவ் ஜோப் அவ்வளோ காலம் இருந்து அவ்வளவும் செஞ்சு அதெல்லாம் நன்மையா பயன்படுத்தணும்னு அதெல்லாம் செஞ்சது இல்லையே. நான் ஆண்டவரோடு இருக்கிறவனுக்கு அது வராது. ஆண்டவர் இல்லாதவனுக்கு அகம்பாவம் தான் இருக்கும். அதை உண்மைங்கிறத லிட்டரலா ப்ரூஃப் பண்றபடி தான் இந்த மனுஷன் கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றும் ஐயில தானே ஸ்டார்ட் பண்ணுது. iTunes, iPod, iPad, iMac, நான் தான் ஒன்று தான் சொல்ல, கேஷியஸ் கிளே மாதிரி நான் தான் கடவுள் சொல்லாமையே சொல்ல, எல்லாம் நான். ஆண்டவர் இல்லாத இருதயத்தில் அப்படித்தான் சிந்திக்க முடியும். ஐ எம் அன் இன்னோவேட்டர். மனுஷன் சிருஷ்டிக்கிறான். இதுக்காகத்தான் இவங்க என்ன செஞ்சாங்க, பாவம் வந்த பிறகு புருஷா பேபிள் டவர் கட்ட ஆரம்பிச்சானா இல்லை, என்னத்தை கட்ட ஆரம்பிக்கிறான்? ஆகாயத்தை பார்க்கறதுக்கா? கர்த்தருடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு. பாவத்தில் இருக்கிறவனுடைய போராட்டம் அதுதான். அவன் கர்த்தராக பார்ப்பான். ஆண்டு வரனால தான் எல்லாருக்கும் வித்தியாசமான லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்து அந்த டவரை கட்ட முடியாதபடி பண்ணிட்டார். மனுஷன் புத்தி அப்படித்தான் போகும். ஆண்டவருக்கே லஞ்சம் கொடுக்கிறவன் தானே மனுஷன் இல்லைங்களா? ஆண்டவருக்கே லஞ்சம் கொடுக்கிறவன் தான் அந்த மனுஷன். சில பேர் போவாங்க சர்ச்சுக்கு, இந்த பாத்தீங்கன்னா சுத்தி சர்ச்சஸ் எல்லாம் போவாங்க, போயிட்டு அங்க இருக்கிறது மட்டும் இல்ல, காணிக்கையெல்லாம் போடுற நேரம் பேரெல்லாம் போட்டு பெருசா தான் போடுவாங்க. பாஸ்டர் டீக்கன்ஸ் எல்லாம் பாக்குறது ஏன் என யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன நீங்க ஸ்பெஷலா கவனிக்கணும், எனக்கு முக்கியம் கொடுக்கணும். அங்கேயும் அதெல்லாம் நடக்கும். அவர் வந்த உடனே முன்னால இருக்கிற சேர் தான், அதெல்லாம் போற நேரம் டீக்கன்ஸ் வார நேரமும் பார்த்து கொண்டாந்து வச்சு எல்லாம் சரிங்களா ஐயா, போற நேரமும் பார்த்து கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க. ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுகிறது? சபையில பணக்காரன் பணம் இல்லாதவன் வேறுபாடு காட்டினியாச்சு, நீ கர்த்தரோட தொடர்புள்ளாதவன். அந்த வேறுபாடெல்லாம் வரக்கூடாது சபைக்கு. ஆணாவும் பெண்ணாவும் ஆண்டவரில் இருக்கிறவங்களா தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஆண்டவருடைய சபையில் இடமே இல்லை. இது தாழ்மையாக இருக்க வேண்டிய இடம், அகம்பாவத்தோடு இருக்க வேண்டிய இடம் இல்லை. நான்கிற ஐன்னு சொல்கிற இடத்துல அங்கே அகம்பாவம் தான் இருக்கு. அது உடையணும், அது நொறுக்கப்படணும் இல்லைங்களா. இவனுக்கு அது உடைஞ்சுது, சுயமாக உடைஞ்சுதா? நீங்க நினைக்கிறீங்க எவனாவது அந்த நிலைமைக்கு போயிட்டு சுயமா திருந்திடுவான்னு? தற்கொலை பண்ணவங்க தான் கூட. மனுஷன் வந்து மகா கொடுமைகள் வாழ்க்கையில நடந்தும் கர்த்தருக்கு எதிராக திட்டுறவனுங்க. வெளிப்படுத்தல பாருங்க, வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லுது, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வருது, அவர் பொசுக்கிறாரு. இவன் கஷ்டப்படுறான், வதப்படுறான், ஆனா மனுஷன் என்ன செய்யணும்? அவரை திட்டுறான். வெளிப்படுத்தல காட்சியா காட்டப்படுகிறது. ஏன் அந்த அளவுக்கு கொடுமையானது நம்முடைய இருதயம்? அந்த இருதயம் அசைக்கப்படாத வரையில, அது நொறுக்கப்படாத வரையில, அடியோடு மாற்றப்படாத வரையில, கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கிரியை செய்யாத வழியில மனுஷன் சுயமா திருந்துறதுக்கு வழியே இல்லை. நீங்க கூட ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காம வாழ்ந்துகிட்டு இருந்தா இன்னும் இதே மாதிரி மோசமா போகாம இருக்கலாம். ஆனால் சுத்திட்டங்கள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் திட்டங்கள் நிறைவேறுற வரைக்கும் நான் சபைக்கு வர மாட்டேன், இல்லாட்டி சபகாரியங்களில் ஊக்கம் கொடுக்க மாட்டேன், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அப்படி நினச்சிட்டு இருக்கலாம். சில பேர் சொல்றது, ஐயா இன்னும் எல்லாம் செய்ய வேண்டியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆத்மீக ஈடுபாடு. உனக்கு எப்படி தெரியும் அடுத்த வாரம் மண்டையை போட மாட்டேன்னு? தெரியுமா? தெரியாதே, தெரியாது. அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த நிமிஷம் அவரு ஆஃப் பண்ணிட்டாருன்னா நம்ம ஆஃப் தான். நம்ம என்ன பண்ற திட்டத்தை போட்டு அப்ப என்ன செய்யணும்? அதனாலதான் ஆண்டவர், இது கிருபையின் நேரம், இது கிருபையின் காலம், பொழைச்சு போ ஆண்டவர் சொல்றாரு. நாளைக்கு ஒழுங்கா இருக்கணும்னா, அடுத்த வாரம் ஒழுங்கா இருக்கணும்னா, இன்னைக்கு திருந்தணும், இன்னைக்கு மனமாற்றம் வேணும் ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் கவனமா இருங்க, ஆண்டவரோட போராடாதீங்க, ஆண்டவரோட தர்க்கம் செய்யாதீங்க, அவரோட அவருக்கு சொல்லாதீங்க எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கியா, அப்புறம் வந்துடுறேன், அப்புறம் வரவே முடியாம போயிடும். வேதத்தில் இருக்கா இல்லையா, ஒருத்தன் ரொம்ப பணம் எல்லாம் சம்பாதிச்சு விளைச்செல்லாம் கூடி போச்சு, எல்லாம் போய் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா, அப்பா நீ லைஃபுக்குமே நான் ஒன்றுமே விதைக்க தேவையில்லையே, எல்லாம் இருக்குதானே, எல்லாம் பேங்க்லலாம் போட்டுலாம் கால்குலேட்டர்லாம் அடித்து பார்க்கறாலாம் நிறையா இருக்குது, இனி ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நல்லா குடித்து சந்தோஷத்தோடு இருந்துட்டு போகலாம். வர்றார் ஆண்டவர், இன்னைக்கு ராத்திரிக்கு நீ எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளவும் செஞ்சிருக்கிறேன், என் நினைப்பே இல்லாம, நான் இருக்கிறேன்னு நினைப்பே இல்லாம வாழ்ந்திருக்கிறேன், எல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்கு நீ கணக்கு கொடுக்கணும் உன் ஆத்மாவுக்கு. ஆபத்தா இல்லையா? என்ன செய்யறது? தப்ப முடியுமா? தப்ப முடியுமா கர்த்தரிடத்துல இருந்து? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கோளாறான ஒரு இருதயம் இருக்கு, நம்ம தப்பா தான் சிந்திக்க வைக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவருக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தா தான் தம்பி நம்ம ஒழுங்காவே வாழ முடியும். அவர் நம்மளோட இருந்தா நம்மளால சாதிக்க முடியாது ஒண்ணுமே இல்லை. அதையும் கூட அவருக்காக தான் செய்வோம். சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஒன்று பார்த்துருக்கிறீங்களா? ஒரு படம் பார்க்கலையா? ஆங்கிலத்தில் வந்த படம். ஒரு கிறிஸ்தவத்தை விளக்குகிறது. எரிக் லிட்டில்னு ஒரு மனுஷன், பிரிட்டனை சேர்ந்தவன், 100 மீட்டர் ஓட்டத்தில் ரொம்ப சிறப்பு, 100 மீட்டர் ஓட்டத்தில் சிறப்பு, ஒலிம்பிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஒலிம்பிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அது ஞாயிற்றுக்கிழமையில் ஓடணும், இவன் விசுவாசி முடியான்ட்டான். அப்போ அந்த ஒலிம்பிக் பார்க்கறதுக்கு அன்னைக்கு ஜெர்மனியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்து அரசனும் வந்திருக்கிறான். சொல்றாங்க அரசன்ட்ட, அது எப்படி நீ செய்யலாம்? இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஓட மாட்டேன். ஒலிம்பிக்கு தெரிவு செய்யப்பட்டு மெடல் கிடைக்கிறத வேணான்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன், உனக்கு புத்தியே இல்லைன்னு. ஆனால் அவனுக்கு தான் புத்தி இருந்துச்சு. ஆனால் உலகத்தானுக்கு நம்ம தெரியாது. ஆண்டவர் கொடுக்குற புத்தியை உலகத்தான் என்னவா நினைப்பான், முட்டாள்தனமாக நினைப்பான். வேதம் சொல்ல, கொன்னு கொருந்தியரில் பவுல் சொல்ல, ஆத்மீக விவேகம் ஆத்மீக ஞானத்தை உலகம் எப்படி செய்யும், முட்டாள்தனமானதுன்னு சொல்லும். சுவிசேஷத்தை உலகம் முட்டாள்தனமானதுன்னு தானே சொல்லும். பொழைக்க தெரியாதவங்க தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. பொழைக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற இவங்க தான் பொழைக்க தெரியாதவங்க. எதுக்குள்ள மாட்டேனே சொல்லிட்டார். இது ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு மெடல் இல்லை பெருசு, அவர் பெருசு. அவர் கொடுத்துருக்குற ஐயா எனக்கு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்க. அவன் திங்கக்கிழமை 400 மீட்டர் ஓட வேண்டியிருக்கு. எரிக் லிட்டில் ஸ்பெஷாலிட்டியே 100 மீட்டர்ஸ் தான், 400 ஓடலை. அப்போ சொன்னாங்க, அப்போ ஓட வேண்டியவனுக்கு, பிரிட்டனை ரெப்ரசன்ட் பண்ணி ஓட வேண்டியவனுக்கு சோகமெல்லாம் போயிடுச்சு. சரி, நீ ஞாயிற்றுக்கிழமை ஓட மாட்டேன், 100 மீட்டர் வேணான்னு சொல்லிட்டியே, நீ இதில் ஓடு 400 மீட்டர். 400 மீட்டர் அவன் ஓடினதே இல்லை, ஆனால் ஓடுறான். ஒருத்தனாலும் அவன் கிட்ட கூட நிற்க முடியல. ஒலிம்பிக் மெடல் அவனுக்கு கிடைச்சிச்சு. என்னை இந்த உலகத்தில் சாட்சியாக எனக்கு இருக்கிறவனே, நான் உனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீ இந்த உலகத்தில் என்னை உயர்த்தினால் நான் என்னை உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? என்னுடைய ராஜ்யம் உனக்கு முக்கியமானதுன்னு பட்டுச்சுன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அவருக்கு தானே நம்ம முதலிடம் கொடுக்கணும். Seek ye first the kingdom of God. தேவ ராஜ்யத்தை நீ முதலிடம் கொடு, அதை முதல்ல தேடு, மற்றதெல்லாம் அது தானா வந்து சேரும்னு ஆண்டவர் சொல்லியா? எரிக் லிட்டிலுடைய வார்த்தை வாழ்க்கை அதுக்கு உதாரணமா இருக்கலையா? இருந்திருக்கு என்ன, அது விசுவாசி. ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். சுயத்தால நம்ம நடக்காது. ஆண்டவர் இந்த கெட்ட குமாரனோடு பேச ஆரம்பித்து அவருடைய கிருபை அவரை சந்தித்து பொழுது அவன் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறான். அதான் புத்தி தெளிந்தது. அவனுக்கு கிடைச்சது என்னது, மனமாற்றம். அன்னைக்கு அவன் அழுதுருப்பான், தனிமையில் இருந்து பண்ணி எல்லாம் பக்கத்தில் இருந்திருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் பஞ்சன மெத்தையில் இருந்தான் இல்லை, வெறும் வைக்கோலுக்கு மேலே உட்கார்ந்துருந்திருப்பான். ஒழுங்கான உடுப்பு இருந்திருக்கிறாது. எத்தனை நாள் அவன் குளிச்சானோ தெரியாது, அங்கே நாற்றமாக இருந்திருக்கும். அந்த நேரம் சிந்திக்கிறான், புலம்புறான், அழுகிறான் ஆண்டவருக்கு முன்னால். ஆண்டவரே, நான் மகா பாவி, நான் பாவம் செஞ்சிட்டேன். தன்னை நன்மையானவனா பார்க்கல, தன்னை பெரியவனா பார்க்கல. ஆண்டவர்கிட்ட கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். மனமாற்றம் ஏற்பட்டதுக்கு அதான் அறிகுறி. இதனாலதான் அந்த மனமாற்றத்தை பத்தி இங்க சொல்லுகிறது. என்ன பார்க்கிறோம், 17:17-15 அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் பாருங்க, அந்த மனமாற்றம் கர்த்தர் அவனோட பேசிட்டாருங்கிறது. கர்த்தர் அவனுக்கு மறுபிறப்பையும் மனமாற்றத்தையும் கொடுத்து விட்டார் என்பது, அவனுக்கு மனம் திரும்புதலை கர்த்தரிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. அது வெளியில தெரியுதா இல்லையா? தெரியுது. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. முந்து இருந்த விதத்தில் அவன் சிந்திக்கல, முந்து இருந்த நிலைமையில அவன் பேசல, நடக்கல. இப்ப அடியோடு ஒரு ராடிக்கல் சேஞ்ச், ஒரு வண்ணாத்தி பூச்சி புழுவில் இருந்து எப்படி வந்ததோ அதே விதமாக அவன் மாற்றப்பட்டதான் இந்த 17 பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அது இருக்கான்னு பார்க்கணும். நம்ம மனமாற்றம் மறுபிறப்பு அடைந்திருந்தா இப்படி நடந்துக்கிறோமான்னு பார்க்கிறோம். என்ன நடக்குது? அவன் என் தகப்ப, அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனையை பாருங்க. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, ஆனா நான் பசியில சாகிறேன். தன் நிலைமையை யோசிச்சு பார்க்கிறான். ஆண்டவர் புத்தி தெளியும்படியாக மறுபிறப்பையும் மனமாட்டத்தையும் கொடுக்கிற பொழுதுதான் ஒருத்தனுக்கு நல்லாவே சிந்திக்க வரும். அதுக்கு முந்தைய அவனால் சிந்திக்க முடியாது. அப்படி அகங்காரத்தை முதல்ல அழிக்கிறார் ஆண்டவர் தான் முதல்லவன். மனுஷனுடைய பெரிய பிரச்சனையை பாவத்தால் அவன் அகம்பாவம் பிடிச்சவனா இருக்கிறதான் போறன். அது உடையுது, அது ஆண்டவர் நொறுக்குகிறார். அப்படி யோசிக்கல. இப்ப அவன் எப்படி யோசிக்கிறான், எங்க அப்பா பெருசு பெரியவன், அவர்கிட்ட கூலிக்காரனுக்கு கூட எவ்வளவோ நல்ல சாப்பாடு கிடைக்குது, இல்லையா? நான் எப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறேன், மோசமானவன் நான், பார்த்தீங்களா? மனமாற்றத்துக்கு அறிகுறி என்னை பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை, பரிசே மாதிரி நான் ஒன்றுக்கும் உதவாதவேன்னு சொல்கிறவன் தான் மனமாற்றம் பெற்றவன். நான் ஒன்றும் பெருசு இல்லைங்க, கர்த்தர் பெரியவர், அவர் பெரியவர்னு சொல்கிறேன், அதான் மனமாற்றம். ஆனா அது சிந்தனையோட மட்டும் இருக்கிறது இல்ல, பேச்சோட மட்டும் இருக்கிறது இல்ல, அங்க வாசிக்கிறோம் அவன் எழுந்து மனமாற்றம் பெற்றவன் அந்த மனமாற்றத்திற்கு ஏற்றபடி நடப்பான். அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் இருந்திருக்கும். இதுக்கு முந்தி இது செய்யணும் அது செய்யணும் இப்படி வாழணும்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறான். இப்ப என்ன செய்கிறான், கர்த்தர் பெரியவர், அவர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்னு சிந்திக்க ஆரம்பிக்கான். அவன் எழுந்து தன்னுடைய நிலையிலேயே இருக்கல, நான் மாறிட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து இருக்கல, சரிப்படுத்த வேண்டியது இருக்கு என் வாழ்க்கையில், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு வாழ்க்கையில், அதை இப்பவே நடத்தணும், இப்பவே செய்யணும், நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறவன் இல்லை. ஐயா எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, இருந்தாலும் கூட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு சர்ச்சில் சேர்ந்துக்கிறேன், ஏன்பா ரொம்ப செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குங்க, எங்க அப்பாவை புதைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் புதைக்கட்டும் நீ ஏன் பின்னுக்கு வான்னு சொன்னாரா இல்லையா? நீ ஏன் பின்னுக்கு வா, நீ ஏன் பின்னுக்கு வா, நீ அழைக்கப்பட்டவனா இருந்தா, நீ என்னுடைய தாசனாக என்னை விரும்புகிறவனாக என்னை நேசிக்கிறவனாக இருந்தா, இந்த நிமிஷம் இந்த நிமிஷத்துல நீ மாற வாழ்க்கை மாறணும், உன்னுடைய செயல்கள் அது தெரியும். அவன் எழுந்து அங்கேயே இருக்கலையே, பேசிக்கிட்டே இருக்கலையே, அவன் எழுந்து அவன் அப்படியே இருக்கலையே, அங்கேயே இருந்திருந்தான்னா அவனுக்கு மாற்றமே நடக்கலன்னு தான் அர்த்தம். அவன் எழுந்து என்ன செய்கிறான் சொல்லுகிறான், என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே உங்களுக்கு விரோதமா நடந்துட்டேங்கிறது முதல்ல வரல, புத்தி தெளிஞ்சவனுக்கு புத்தி ஒழுங்கா தான் தெரியும், புறத்துக்கு விரோதமாகவும் நான் செஞ்சதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு விரோதமாக சிந்தித்தேன் வாழ்ந்தேன், உங்களுக்கும் விரோதமாக சிந்தித்தேன் வாழ்ந்தேன், நான் பாவம் செய்திருக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன். அவன் சொல்ல நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன்னு, நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, பர்சனலைஸ் பண்றானா இல்லையா, அதான் மனமாற்றம். நான் பாவத்தில் பிறந்தேன்னு சொல்றது மனமாற்றம் இல்லை, நான் பாவியாக இருக்கிறேன், என் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பாவம் தான், என் சிந்தனை செயல் எல்லாம் பாவம் தான், நான் பாவம் செய்தேன், ஆதாம் செஞ்சான், நாம சேர்ந்து செஞ்சோம், ஆண்டவர் பேசியிருந்தா நான் பாவின்னு எனக்கு தெரியும், நான் பாவம் செய்தேன், நான் கேடுள்ளவன், நான் மோசமான இருதயத்தை கொண்டவன், என்னில் எந்த விதமான நன்மையும் இல்லை, அன் பிறந்ததிலிருந்து கர்த்தருக்கு எதிராகவும் என் தகப்பனுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து வாழ்ந்திருக்கிறேன் சொல்றானா இல்லையா? அது மட்டுமா, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். நீங்க என்ன மகேன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, ஏன் நான் செஞ்சிருக்கிற பாவம் அவ்வளவு கொடுமையானது, எந்த தகப்பனுமே இப்படியான ஒரு மகனுக்கு தொடர்ந்து அவனை மகனா பார்க்க கூடாது, இது இவன் நினைக்கிறான், நான் கொடுமைக்காரே, அப்பா உங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் மோசம், என்ன மகனாவே பார்க்காதீங்கப்பா, ஒரு கூலிக்காரங்கள ஒருத்தனை வச்சிருங்க, அதான் எனக்கு சரியானது. எவ்வளவு தூரம் தாழ்மை இருக்கா, ஐயா இருக்குது இல்ல, அது அழிஞ்சிருச்சு, அது அழிஞ்சிருச்சு, அதுக்கு முடிவு கட்டப்படுகிறது. அவன் போய் இதெல்லாம் தகப்பனிடத்துல சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திலே வந்தான், செயல்ல காட்டுறான், செயல்ல காட்டுறான், அதான் மனமாற்றம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நீங்க கிறிஸ்து இயேசுவை நான் நேசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் பாங்க, அந்த பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார், நான் வேதம் வாசிக்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, இருந்திருந்து கோயிலுக்கு வருவேன். ரெண்டு வாரம் முகத்தை பார்க்கணும், அப்புறம் ஆள் அனுப்பணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. சப ஆத்மாக்கு மேல அன்பு இருக்கா, இயேசுவை நேசிக்கிறதுனால அவங்களோட உறவு இருக்கா. ஒவ்வொரு ஆவிக்குரிய கூட்டமும் எனக்கு அவசியமான கூட்டம். ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் என்னை போஷிக்கிறார், என்னை வளர்க்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்கு நான் போறது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்துருவாங்களே போய் முன்னுக்கு இடம் பிடிச்சி உட்கார்ந்துடுறது. அப்படி மீட்டிங்ஸ் நடக்காத நேரத்திலையும் கூட எனக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய சிந்தனை, அவருடைய இது இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கான வேலையை செய்ய நேரத்தை கொடுத்து வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, செய்திகளை தொடர்ந்து கேட்கிறது, சபை தலைவர்களோட தொடர்பு வச்சு ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமாயா, விசுவாசினா அவனுக்கு சபையே கதின்னு தான் கிடப்பான். என்ன தாப்பு, பாரே கதினா கிடக்கிறது, என்ன தாப்பு, என்ன இழந்து போயிட்டான் சொல்லு பாப்போம், என்ன இழந்துடுறோம், ஆண்டவரே கதின்னு கிடக்கிறது தப்பா? அதுதான் இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கு இல்லையா, என்ன விசுவாசம், என்ன மறுபிறப்பு, என்ன ஞான ஸ்நானம். 2000 ரூபா மாசத்துக்கு சம்பாதிச்சா, பெங்களூர்ல 2000 பத்தா இல்லையா, சரி 15000 மாசத்துக்கு சம்பாதிச்சா வீட்டு வாடகை, அதுக்கு கொடுக்க வேண்டியது, போனுக்கு கொடுக்க வேண்டியது, இதுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் குடிச்சு எவ்வளவு வருது, 500 ரூபா மிச்சம் இருக்குது. இந்த 500ல 10ல 1 கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கிறது. ஆண்டவரே ஜபத்தோட கொண்டாந்து கொடுக்கிறேன் பாருங்க, ஜபத்தோட கொண்டாந்து போட்டுறேன், ரொம்ப கவனமா போட்டுறேன். அதுல கொடுத்தாச்சு, அவருக்கும் கொடுத்தாச்சு. இது எதை காட்டுது தெரியுமா, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு நீ நினைச்சிருக்கேன்னு தான் காட்டுது. இந்த உலகம் தான் பெருசு, அப்படி கொடுக்குறவன் வாழ்க்கையில என்ன பாக்குறோம், இந்த உலகம் தான் பெருசு. ஆண்டவர் எப்படி கொடுக்க சொல்றாரு தெரியுமா, நீ வாங்கினதுன்னு உடனே அதுலயே கொடுத்துருணும். எல்லா செலவும் பண்றதுக்கு முந்தி, எல்லா செலவும் பண்றதுக்கு முந்தி கொடுக்கணுங்கிற நல்ல முடியல இல்லையா. புத்தி தெளிஞ்சிருந்தா தானே இதெல்லாம் நடக்கும். புத்தி தெளியாதவனுக்கு எதுக்கியா ஞான ஸ்நானம், புத்தி தெளியணும். புத்தி தெளிஞ்சா அது வாழ்க்கையில வெளிப்படணும். இயேசு எவ்வளவு பெரியவன் உன் பேச்சு, உன் சிந்தனை, உன் செயல்கள் தெரியணும். நீங்க ரட்சிப்பு அடைஞ்சவங்களும் யோசிச்சு பாருங்க, உலகத்தான் மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்க பேச்சுனால ஒரு பிரயோசனமே இல்லை. உங்க வாழ்க்கையில வெளிப்படணும். கிறிஸ்து செஞ்சிருக்கிற அற்புதம், அவர் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரிப்பாடு தெரியும். உங்க குடும்ப வாழ்க்கையில தெரியணும். நீ எப்படி மனைவியை நேசிக்கிறாய், நீ மனைவி நீ எப்படி கணவனை அதுக்கு பணிந்து காரியங்களை செய்கிறாய், ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனை நேசித்து எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்க அதுல தெரியணும். தேவனுடைய ஆராதனைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, எப்படி இந்த உலகத்துல போராட்டங்களுக்கு மத்தியில் இயேசுவை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதுல தெரியணும். அதான் உண்மையான மனமாற்றத்துக்கு அடையாளம், உண்மையான மறுபிறப்புக்கு அடையாளம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லாததுனாலதான் இந்தியா பூரா கிறிஸ்தவம் பாலடைஞ்ச நிலைமையில இருக்குது. ஆண்டவரே வெறியா இருக்கிறவனை பார்க்க முடியாம இருக்குது, இருக்கிறாங்க இல்லாம இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட ஞாபகத்துக்கு ஒரு சென்னையில் ஒரு போலீஸ்காரர் சிஐடி பிரான்ச்ல, அதுல இருந்து லீவ் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். சென்னையில இருந்து டிராவல் பண்ணி போயிருவாங்க சேலம் பக்கத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்கணும். வேலை நேரம் மட்டும் இல்ல, மற்ற நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நம்ம மேகசீன் அப்படி வாசிச்சு சத்தியத்தை கற்றுக்கொள்றோம். ஒரு கிறிஸ்தவனை நான் பாக்குறேன், இருக்கிறாங்க கிறிஸ்தவனை நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப படிப்பு அறிவு இல்லாத ஒரு கிறிஸ்தவன், மனைவி கூட ஆண்டவரை ஏத்துக்கல, பிள்ளைங்களும் ஏத்துக்கல. நாளைக்கு வந்து நான் படிக்கணும், ஐயா என்ன படிக்க விடுங்க, இதெல்லாம் பாஸ்டர்ஸுக்கியா உனக்கு இல்ல, வெளியில அப்படியே படுத்திருந்து படிச்சுட்டு போயிடுறேன். சரி சேர்ந்துக்க, நான் படிச்சுக்கிட்டு அந்த சீரியெல்லாம் வாங்கிக்கிட்டு தன் கிராமத்துக்கு போயிட்டு அதை டேப்புல போட்டு டீ கடைக்கு முன்னுக்கு மற்றவங்க காஸ்பல் கேட்கறதுக்கு செய்யறான். எல்லாம் வந்து ஐயோ வந்துட்டானா, இன்னைக்கு பூரா நம்ம காது வெடிக்க அதையோ போட்டுக்கிட்டு இருக்க போறான், ஓடிடுவாங்க. யாராவது சில பேர் திட்டுவாங்க, சில பேர் வந்து ஏப்பா இந்த அளவுக்கு இந்த சாமி உனக்கு பெருசா, அவன் விசுவாசியா இல்லையா? அவன் விசுவாசியா இல்லையா? எத்தனை வருஷமா மதுரைக்கு வர்றது, ஒரு பைசா எனக்கிட்ட இன்னைக்கு வரையும் கேட்டதில்லை செலவுக்கு. அங்க பார்க்கிறேன் கர்த்தரால மாற்றப்பட்டவனே, அடியோடு மாற்றப்பட்டவனே. உங்க வாழ்க்கை அப்படி பிரதிபலிக்குதா? இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில அப்படியான மாற்றம் இருக்கிறதா? நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் இயேசுகிட்ட வந்தானா இல்லையா? ஏன் அவன் வேலையாள் ஒருத்தனுக்கு சோகம் இல்லாம போச்சு? நூற்றுக்கு அதிபதினா அவன் ரோமர சிதை சேர்ந்தவன், படைத்தலைவன், தாண்டவனே அவன் குணப்படுத்தணும். என் வீட்டில் சோம இல்லாம இருக்கிறான். அப்ப சொல்ற சார், நீ போ, நான் வர்றேன், நான் வரேன், நீ போ. ஐயோ, நீங்க ஏன் வரணும்? இதை பாருங்க, ஒரு யூதையும் கூட அப்படி சொல்ற, நீங்க ஏன் வரணும்? நான் நூற்றுக்கு அதிபதியா, நூறு பேருக்கு தலைவன். நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. சொன்னா வெட்டுனா கட்டிட்டு வந்துருவாங்க. என் அதிகாரம் எனக்கு அப்படி இருக்கு. நீங்க உலகத்தை ஆள்றவர், அவ்வளவு தூரமா நீங்க நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு பேச்சு இங்க இருந்தபடியே சும்மா நினைங்க, அவன் சோகமாகணும்னு, அது போதும், அவன் சோகமாயிருவான். ஆண்டவர் மற்றவங்க எல்லாம் கேட்கிறபடி சொல்றாரு. இஸ்ரவேல்ல கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லையே. ஒரு யூதன் கூட இந்த மாதிரி என் மேல விசுவாசம் வச்சது இல்லையே. உங்க ஆண்டவர் மேல உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? அந்த விசுவாசம் உங்க வசந்தனையிலையும் வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது? கிரியைகள்ல காட்டுறீங்களா? செயல்ல இருக்குதா? இவையில விசுவாசி, இந்த பெண்ணில விசுவாசம், மத்தவங்க பார்த்து சொல்ற அளவுக்கு உங்க நடத்தைகள் இருக்கிறதா? நான் விசுவாசி தாங்க, விசுவாசின்னு சபையில் அங்கத்தவர். பார்த்தா பயல மூணு மாசம் காணா, என்னாச்சு? பிறகு கண்டுபிடிக்கணும். அவன் கிராமத்தில் இருக்கிறான், இப்ப அவன் கல்யாணம் பண்ணிட்டான். என்னப்பா இது, என்னது இது நீ பண்ணு? ஐயோ, அப்பா அம்மா துன்பம் தாங்க முடியலைங்க, பண்ண வேண்டி வந்துருச்சு. கொஞ்சம் காலப்பிறகு மறுபடியும் வந்து சேர்ந்துடுறேன். இப்படியெல்லாம் ஆண்டவரை காலவாரி விடுறவங்களுக்காக அவர் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு மோசமா போயிட்டாரு நம்ம ஆண்டவர். இது என்ன ரட்சிப்பு? எனக்கே தெரியலையே. என்னையும் தான் சொன்னானுங்க, உன் சொத்தே போயிரும், நீ இந்த போல கட்டினியாச்சு, சொந்தத்திலேயே கட்டிக்க, நீ எப்படி வேணாலும் மாத்திக்க. அந்த அளவுக்கு நான் ஆண்டவன் இல்லப்பா. வேதம் சொல்லுது கிறிஸ்தவனை தான் கட்டணும், வச்சுக்க உன் சொத்தெல்லாம் உன்னோட அப்படின்னு நான் செய்யறது செஞ்சே ஆகணும். கெட்டா போயிட்டேன் வாழ்க்கையில. அவர் சொன்னா செய்யணும். அது இப்படியும் இருக்குமோ அப்படியும் இருக்குமோ யோசிக்க கூடாது. அவர் சொன்னா செய்யணும். செய்யாட்டி வா விசுவாசம் விசுவாசம் இல்ல, அது மனுஷத்தனமான சிந்தனை இருக்கு. எப்படியானது உங்களுடைய விசுவாசம், உங்க ரட்சிப்பு? இந்த புத்தி தெளிந்து இவன் எழும்பி போனானே, மனது அளவுல இருக்காம சிந்தனை அளவுல இருக்காம போய் அதெல்லாம் செஞ்சானா இல்லையா? அவன் அப்பா அவன் தூரத்தில் வர நேரமே கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல, அவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் திறந்துட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசிட்டார், என் வாழ்க்கை மாறிட்டுச்சு. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் சாதாரணமானவன், ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் முக்கியம். அவர் தான் எனக்கு வாழ்க்கை, அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் சொல்ற பேச்சு படித்தான் இனி எல்லாமே என் வாழ்க்கையில். அதுதாங்க இந்த கேட்டகுமாரனுடைய கதை. அவன் திருந்தி இருக்கிறான். நம்ம கூட சில பேர் திருந்தி இருக்கிறோம், விசுவாசிச்சிருக்கிறோம், ஆனால் பேச்சில் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மாறிக்கிங்க. வெறும் பேச்சோடு இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அது ரட்சிப்பு அடைஞ்சதுக்கு அடையாளம் இல்லை. இது வாழ்க்கையில் ஒரு அடியோடு ஒரு பெரிய மாற்றத்தை பெற்று கொண்டு இருக்கிறது. இயேசுவை பிடித்து கொண்டு எனக்கு பலம் இல்லாட்டியும் கூட, ஆண்டவரே உங்கள் பலம் தான் என் பலம்னு சொல்லி என்ன விதமான பாரத்திலையும் அவர் பேச்சை கேட்டு நடக்கிறது. என்ன ஆயிர போய் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பேச்சை கேட்கணும், செத்தா செத்துட்டு போவான். அதுதான் விசுவாசம். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்தது போல உங்க வாழ்க்கை மாறி இருக்கிறதா? மூணு பேர் மேலும் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, 12 பேர் சபையில் சேர்ந்து இருக்கீங்க, இந்த மாதிரி உங்க வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா ஆபத்து தான். கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக, கிறிஸ்துவுக்கு விசுவாசியாக வாழ்க்கையில நீங்க காட்டணும். உங்க குடும்பத்தில் மாற்றங்கள், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில மாற்றங்கள், இது வெளிப்படணும். உங்க ஜெபத்தில் அது தெரியணும். நீங்க சபைக்கு கொடுக்கின்ற அந்த ஈடுபாடு, காரியங்கள் செய்யறதுல அது தெரியணும். அப்படி இருக்கிற பொழுது தான் நீங்க ஒரு புறஜாதியாருக்கு போய் சொல்லுகிற சுவிசேஷம் வல்லமை உள்ளதா இருக்கணும். ஏன்னா நீங்க பேச்சில் சொல்லல, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி சொல்றீங்க. உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கிற பொழுது அவன் கேட்பான், என்னடா அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்களே. ஏன் அங்க வாக்கை ஒளி வீசுகிறது? உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் எல்லாமே. ஏன்னா அது கிறிஸ்து அந்த மாற்றத்தை கொண்டாந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது சபை வளரும் தெரியுமா? வாரவங்க கூட ஆராதனை எல்லாம் பார்த்து இதெல்லாம் இங்க என்னமோ இருக்குன்னு சொல்லி இருந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா அவங்களுடைய விசுவாசம்? அப்படி இல்லைன்னு சொன்னா நீ விசுவாசியே இல்லை. அகம்பாவத்துக்கு முதல்ல முடிவு கட்டு. இயேசு கிறிஸ்து கூட நீ பாவி என்று சொல்லி நீ அவருடைய காலில் விழுந்து பிடிச்சுக்க. இயேசு கிட்ட கதறு. இரு கோளாறான இருதயத்தையும் ஒளிவு மறைவு உள்ள வாழ்க்கையும் வச்சு மனைவியோட தப்பா நடக்கிறது, உள்ள தப்பெல்லாம் செய்யறது, ஆனா கோயிலுக்கு வந்து வேஷம் போடுகிறது அல்ல கிறிஸ்தவம். மாறணும். இந்த புத்தி தெளிந்தது போல இவனுக்கு நம்ம புத்தி தெளியணும். ஆண்டவரே எனக்கு மாற்றத்தை கொடுங்க, ஆண்டவரே மனமாற்றத்தையும் மறுபிறப்பையும் கொடுங்கன்னு கேட்கணும். தேவன்கிட்ட கேட்கிறவர்களை அவர் தள்ளி வைக்க மாட்டாரே. தாழ்மையோடு அவரிடத்துல ஓடி வருகிறவர் அவரால் ஏற்கனவே பேச ஆரம்பித்து விட்டார். அவளுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு உண்மையான விடுதலையையும் மெய்யான சமாதானத்தையும் கொடுக்கட்டும். அந்த இயேசு கிட்ட வாங்க. இயேசு நம்ம புத்தி தெளிய வைக்கிறவர், மனமாற்றத்தை கொடுக்கிறவர், அடியோடு மாற்றுகிறவர். தனக்காக நம்மை, தம்முடைய மகிழ்ச்சியாக நம்மை பயன்படுத்துகிறவர் அந்த இயேசு. அவரை நேசிங்க, உண்மையோடு நேசிங்க. நேத்து பார்த்த அந்த பெண் நேசித்தது போல, அவரே எல்லாம் அந்த நூற்றுக்கதிபதி சொன்னது போல நீங்க இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் பாவி, தேவன் எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறான். இந்த கெட்ட குமாரன் திருந்தியது போல நம்ம திருந்தணும். அதுதான் கிறிஸ்தவம். அப்படியானவர்களை வைத்து தான் சபை அமைக்கப்படணும். அப்படியானவர்களை தான் இந்த சபை தனக்கோடு தொடர்ந்து இணைத்துக் கொள்ளும். ஏன் இது தேவனுடைய சபையா இருக்கணும்னா அது அவசியம். மனுஷன் கண்ணுக்கு சபையா பார்க்கணும்னா தான் யாரையும் எவரையும் இங்க சேர்த்துக்கலாம். ஆனா இது கர்த்தருடைய சபையாக, கர்த்தரை ஆராதிக்கிற சபையாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்கணும். கர்த்தரால் மாற்றப்பட்டவர்களை அங்கத்தவர்களாக கொண்ட சபையா அது இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், உழைக்கணும், திருந்தணும். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கட்டும்.